உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நேயர்களே, இன்றைய ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் பப்பாளையில் நாற்றல்கள் நோய் மேலாண்மை பற்றிய விரிவான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் விரிஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கும் வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தில் இணை பேராசிரியராக பணியாற்றி வரும் முனைவர் செந்தில்வேல் அவர்கள். அவர்கள் நம்முடன் பப்பாளையில் நாற்றல்கள் நோய் பற்றியும் அதனுடைய மேலாண்மை முறைகளை பற்றியும் நம்முடன் விரிவாக பகிர்ந்து கொள்கிறார். வாங்க விரிவாக கேட்டு அறிந்து கொள்வோம். வணக்கம் சார்.
அன்பார்ந்த விவசாயிகளே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் பப்பாளியில் நாற்றாங்கால் பருவத்தில் வரும் நோய் மேலாண்மை பற்றி விரிவாக காண்போம். இந்த பப்பாளி பயிரானது விவசாயிகள் மிகவும் அதிகமாக பயிரிடுகின்றார்கள். ஏனென்றால் பப்பாளியானது விலை நன்றாக கிடைப்பதாலும், மேலும் பப்பாளியில் விட்டமின் ஏ போன்ற சத்துகள் மற்றும் நுண்ணூட்ட சத்துகள் கிடைப்பதாலும் இன்று பப்பாளியானது விரும்பி உணவுகின்ற ஒரு பழவகையாகும். அதனால் பப்பாளியின் மகத்துவமானது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதோடு மட்டுமல்லாமல் பப்பாளி சாகுபடியின் பரப்பளவும் அதிகரித்து வருகிறது. இந்த பப்பாளி சாகுபடியானது விவசாயிகளுக்கு நல்ல பலன் தரக்கூடிய ஒரு பயிராகும். இன்றைய நிகழ்ச்சியில் பப்பாளி நாற்றாங்கால், அதாவது நாற்று வளர்க்கும் போது எந்த வகையான நோய்கள் தாக்கின்றன, அந்த நோய் தடுப்பதற்கு நாற்றாங்கால் தயார் செய்யும் போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை விரிவாக காண்போம். பொதுவாக நமது பல்கலைக்கழகத்தில் கோ 8 என்ற ரகமானது வெளியிடப்பட்டுள்ளது மற்றும் விவசாயிகள் அதிகமாக பயிரிடப்படும் வீரிய ஒட்டு ரகமானது ரெட் லேடி என்ற ஒரு தாய்லாந்து ரகமானது விவசாயிகள் பயிர்கின்றனர். இந்த ரெட் லேடியானது அதன் சுவையும் நிறமும் நன்றாக இருப்பதால், நல்லா சிகப்பாக இருப்பதால் விவசாயிகள் அதிகமாக சாகுபடி செய்கிறார்கள். மேலும் அதை வாங்கி சாப்பிடுவதற்கும் அதனுடைய தரமும் அதனுடைய சுவையும் நன்றாக இருப்பதால் விவசாயிகள் அதை விரும்பி வாங்குகின்றார்கள், சாகுபடி செய்கிறார்கள். இப்போது ஒரு ஏக்கர் சாகுபடி செய்வதற்கு நம்மளுக்கு எவ்வளோ விதை தேவைப்படும் என்றால் ஒரு 200 கிராம் விதை தேவைப்படும். இந்த 200 கிராம் விதையை வீரிய ஒட்டு ரகமான ரெட் லேடியாக இருந்தாலும் சரி, ரகமாக இருந்தாலும் சரி, 200 கிராம் விதையை வந்து விதை நேர்த்தி செய்யப்பட வேண்டும். இவ்வாறு விதை நேர்த்தி கேப்டன் 2 கிராம் 1 கிலோ என்ற ஒரு பூசணக்குழியை விதை நேர்த்தி செய்வதன் மூலம் அந்த விதையின் மேற்பரப்பில் உள்ள நோய் கிருமிகள் தடுக்கப்படுகின்றன. பொதுவாக பப்பாளி சாகுபடியில் அந்த நாற்று வளர்க்கும் பருவமானது மிக முக்கியமாக கருதப்படுகிறது. ஏனெனில் அந்த பப்பாளி நாற்று செய்யப்படும் அந்த நர்சரி பேக், அந்த பப்பாளி பையானது அதிகமாக தண்ணீர் கோர்த்திருந்தால் அந்த நாற்று அழுகிவிடுகிறது. அந்த தண்டு பகுதியும் வேர் பகுதியும் சந்திக்கிற இடத்தில்தான் அந்த பப்பாளி நாற்று அழுகல் நோய் வருகின்றது. இதுக்கு நாற்று அழுகல் நோயை டேம்பிங் ஆஃப் என்று சொல்வார்கள். இந்த நாற்றழுகல் நோய் வருவதற்கு மிக முக்கியமான காரணமானது அந்த பப்பாளி நாற்று பை உற்பத்தி செய்யும் போது அதில் உள்ள மூலப்பொருள்களின் தரத்தை பொறுத்து தான் இருக்கின்றது. அந்த நாற்றாங்காலுக்கு தேவையான மூலப்பொருள்கள், அதாவது ஊடகம் சொல்லுவாங்க, அது மிக்சர், நர்சரி மிக்சர்னு சொல்லுவாங்க, அந்த மிக்சரானது மிகவும் நல்ல ஒரு தரமான பொருள்களை கொண்டு உற்பத்தி செய்யப்பட வேண்டும். பொதுவாக பப்பாளி நாற்று உற்பத்தி செய்வதற்கு 4 அங்குலம் உள்ள அகலமும் 6 அங்குலம் நீளம் உள்ள பிளாஸ்டிக் பையை பயன்படுத்திக்கின்றனர். அந்த பிளாஸ்டிக் பையில வந்து அடியில் ஒரு 4 ஓட்டை போட்டுக்கிட்டாங்கன்னா அதிகப்படியாக இருக்கின்ற தண்ணீரானது வடிகால் மூலமாக அந்த ஓட்டை மூலமாக வெளியேற்றப்படுவிடும். அதனால் நாற்றழுகல் நோயை கட்டுப்படுத்தலாம். இரண்டாவதாக அந்த பையை ஊடகம், அதாவது நாற்று வளர்ப்பதற்கான அந்த ஊடகத்தை தயார்படும் போது முக்கியமான மூலப்பொருள்களை தவறாமல் நாம் சேர்க்க வேண்டும். பொதுவாக அந்த நாற்று வளர்ப்பதற்கான மிக முக்கியமான ஊடகமானது 1:1:1 என்ற 1 பங்கு தொழு உரமும் 1 பங்கு மணலும் 1 பங்கு செம்மண்ணும். இப்போ வந்து நீங்க 3 கிலோ உற்பத்தி பண்றீங்கன்னா 3 கிலோ உற்பத்தி பண்ணும் போது 1 கிலோ தொழு உரம் எடுத்துக்கணும், 1 கிலோ மணல் எடுத்துக்கணும், 1 கிலோ செம்மண் எடுத்துக்கணும். இது மூலையும் நன்றாக கலக்கி நல்ல ஒரு ஊடகத்தை தயார் பண்ணணும். அதோட நாம் நோய் எதிர்ப்பு சக்தி தூண்டுகின்ற வகையிலும் நோய் தடுக்கின்ற வகையிலும் உயிர் உரங்களும் உயிரியல் காரணிகளையும் சேர்க்கப்பட வேண்டும். அதாவது நாட்டு வளர்ப்புக்கு தேவையான பொருள் நர்சரி மீடியம் என்று சொல்லுகிறோம்னா தொழு உரம், மணல், செம்மண் மூணையும் 1 கிலோ எடுத்துக்கிறீங்க. எடுத்து நல்லாக கலக்கின பிறகு அதுக்கு பிறகு நாம் சேர்க்கக்கூடிய முக்கியமான உயிரியல் காரணம் பெசிலஸ் சப்டிலிஸ் 10 கிராம், ட்ரைகோடர்மா விரிடி 10 கிராம், பாஸ்போ பாக்டீரியா 10 கிராம், அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு 20 கிராம், வேறு உட்பூசணம் என்று சொல்லக்கூடிய வேம் பூசணமானது 10 கிராம். இது வந்து ஒரு பையக்கு தேவையான அளவு. இப்போ நாம் ஒரு பையில வந்து எடுத்துக்கிட்டா 250 50 கிராம்ல இருந்து 300 கிராம் மண்ணானது நம்ம போடுவோம். அப்ப ஒரு பைக்கு வந்து ஒரு கிலோ ஊடகத்தை எடுத்துக்கிட்டா 4 பைக்கு போடலாம். அப்ப 4 பைக்கு தேவையானது பெசிலஸ் சப்டிலிஸ் 40 கிராம், ஒரு கிலோ ஊடகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 40 கிராம் பெசிலஸ் சப்டிலிஸ், டைகோடர்மா விரிடி ஒரு 40 கிராம், பாஸ்போ பாக்டீரியா ஒரு 40 கிராம், வேப்பம் புண்ணாக்கு ஒரு 80 கிராம் 100 கிராம், அப்புறம் வேறு உட்பூசம் ஒரு 40 கிராம். இது வந்து ஒரு கிலோ ஊடகத்துக்கு தேவையான நோய் தடுக்கக்கூடிய வல்ல நோய் எதிர்ப்பு சக்தி உற்பத்தி பண்ணக்கூடிய உயிரியல் காரணிகளாகும். இந்த உயிரியல் காரணிகள் சேர்க்கப்படும் போது அந்த ஊடகமானது நன்கு காற்றோட்டம் வந்து அதிகமாக வேறு வளர்ச்சிக்கு ஊக்குவிக்கின்ற வகையில் அந்த ஊடகம் செயல்படும். இந்த ட்ரைகோடர்மா விரிடு என்பது ஒரு எதிர் உயிரிக்கொல்லி, இந்த வேரழுகல் நோய் ஏற்படுத்துகிற ஒரு பூசணமாகும். அந்த பூசணத்தை அழிக்க வல்ல சக்தி இந்த ட்ரைகோடர்மா விரிடு உள்ளது. விவசாயிகள் பெரும்பாலும் என்ன செய்கிறார்கள் என்றால், நாற்று வளர்க்கும் போது அந்த தண்ணி ரோஸ் கேன் மூலம் தண்ணி தெளிப்பாங்க. அந்த பூவாளி மூலம் தண்ணி தெளிக்கும் போது அதிகமாக தண்ணி தேங்கி நின்னா பையில, அந்த நாத்தங்கால் வளர்க்குற பையில தண்ணி தேங்கி நின்னா அந்த நாற்றானது அழுகிவிடுகிறது. கிட்டத்தட்ட 20-25% நாற்றானது அழுகி வீணா போயிடுது. எனவே அதை தடுப்பதற்கு நீங்க அந்த நாற்று வளர்ப்பதற்கான பொருள்கள் தயாரிக்கப்படும் போது முக்கியமாக பெசிலஸ் சப்டிலிஸ் ஒரு பையக்கு 10 கிராமும், ட்ரைகோடர்மா விரிடி ஒரு பைக்கு 10 கிராமும், பாஸ்போ பாக்டீரியா ஒரு பைக்கு 10 கிராமும், அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு ஒரு பைக்கு 20 கிராமும், வேறு உட்பூசணம் என்கின்ற வேம் பூசணம் இது வந்து ஒரு 10 கிராமும் ஒரு பைக்கான அளவு. இது நாம் வந்து நல்லா கலந்து அந்த 1:1:1 ஒரு பங்கு தொழுவுரம், ஒரு பங்கு மணல், ஒரு பங்கு செம்மண், இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி பையை நம்ம ஃபில் பண்ணி அந்த பையில் வந்து மேலே ஒரு 3 இன்ச்சுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கேப் விடணும். ஏன்னா அது தண்ணி வழிஞ்சு ரொம்ப கோத்திடக்கூடாது. பையனுடைய அடிப்பகுதியில் ஒரு 3-4 ஓட்டை மத்தியில் ஒரு 3 ஓட்டை, அடியில் அடிப்பகுதியிலிருந்து ஒரு 3 இன்ச்சு உயரத்துக்கு ஒரு 3 ஓட்டை அப்படி போட்டோம்னா அதிகப்படியாக தண்ணி நிற்காமல் வடிகால் மூலம் அது வடிந்து ஓடிவிடும். தண்ணி நிற்கிறதால் தான் இந்த நாற்றழுகல் நோய் வருகிறது. சரி சார், இப்போ நாம் வந்து நாற்றாங்கால் விட்டு தயார் செஞ்சிட்டோம், விதையும் அதில் ஊனிட்டோம், ஒரு விதையை ஊனிட்டோம், ரெட் லேடி அல்லது கோயெட்டுன்ற ஒரு ரகமானது வளர்ந்துருச்சு, வளர்ந்து நம்மளுக்கு வந்து ஒரு 3 இலை 4 இலை வந்துருச்சு, அந்த நேரத்தில் மஞ்சள் மஞ்சளாக காஞ்சி நம்மளுக்கு செடி சாகுது, நம்ம என்ன பண்ணுறது? இந்த நாற்றாங்கால் பகுதியில் நாற்று தயாரிச்சு பருவத்தில் இந்த நாற்றழுகல் நோய் அதிக தாக்குதலுக்கு உள்ளாகும். ஏன்னு கேட்டால் உங்களுக்கு இந்த பப்பாளியின் தண்டானது மிகவும் அதாவது ஒரு சாஃப்டாக இருக்கும், சாஃப்டான ஒரு இளமையாகவும் வந்து மென்மையாகவும் இருக்கும். எந்த ஒரு தண்டு பகுதி மென்மையாக இருக்கின்றதோ அந்த தண்டானது நோய் தாக்குதலுக்கு உட்படும். எனவே தண்ணி அதிகமாக தேங்கி நின்றால் 6 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மேலே தங்கி தண்ணி தேங்கி நின்றாலும், அதிக சொதசொதப்பான ஈரம் இருந்தாலும் இந்த நாற்றழுகல் நோய் பித்தியம் அப்பாரண்ட் மாட்டம் பித்தியம் டிபாரியானம் என்ற ஒரு பூசண வகையானது ஏற்படுத்துகின்றது. இந்த பூசண வகை ஏற்படுத்தும் போது காலர் பகுதின்னு சொல்லுவோம், காலர் பகுதினா அந்த நாற்றினுடைய தண்டு பகுதியும் வேர் பகுதியும் சந்திக்கிற இடம், தண்டு பகுதியும் மண் பகுதியும் சந்திக்கிற இடம், அந்த மண் பகுதி கீழே தான் வேர் இருக்கும், தண்டினுடைய மண் பகுதிக்கு மேலே தண்டு பகுதி வரும். இந்த தண்டினுடைய மண் பகுதியும் தண்டும் சந்திக்கிற இடத்துல தான் இந்த நோய் தாக்கமானது அதிகமாக காணப்படும். எப்படி தாக்கம் நினைச்சல் நேரத்தில் ஒரு காத்தோ இல்லை நம்ம தண்ணி தெளிக்கும் போது அசையும் போது அங்குள்ள மணலானது சிறிய கீறல் ஏற்படுத்தும். அந்த சிறிய கீறல் ஏற்படுத்தும் போது தண்ணி தேங்கி நின்னா அந்த நாற்றழுகல் ஏற்படுத்துகின்ற பூசணமானது அந்த அழுகல் பூசணமானது உள்ள போயிட்டு அந்த நாற்றை அழுக வைக்கின்றது. இது அதிக மகசூல் இழப்பை ஏற்படுத்தும். ஏன்னா நீங்க வந்து இன்னைக்கு ரெட் லேடின்ற ஒரு வீரிய ஒட்டு ரகம் விதையை நீங்கள் பயன்படுத்தினா ஒரு கிலோ 4000-5000 ரூபாய்க்கு வாங்குறாங்க விதையை. அதை வாங்கி இதேமாரி 20%-30% வீணாக போயிட்டா நம்மளுக்கு நாற்றாங்கால சரியான நம்மளுக்கு பலன் கிடைக்காது. எனவே விவசாயிகளே, இந்த நாற்றாங்கால் பருவத்தில் நாற்று வளர்க்கும் போது நாற்றழுகல் நோய் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு 4 இலை வந்த பிறகு ஹியூமிக் ஆசிட் சேர்க்கலாம். ஹியூமிக் ஆசிட் வந்து 5 மில்லி 1 லிட்டருக்கு, இது சேர்க்கும் போதும் அந்த நாற்றழுகல் நோய் வராமல் தடுக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பயிருக்கு நல்லா வளர்ச்சி ஊக்கி விடும், அந்த நாற்றழுகல் பூசணம் வராமல் தடுக்க வளம் கொடுத்தது. சரிதா, நோய் வருது, நம்ம அதுக்கு மூலப்பொருள்கள் முன்னாடி நாற்றாங்கால் ஊடகம் தயாரிக்கும் முன் போட்டாச்சு. நீங்கள் சொன்ன ட்ரைகோடர்மா விரிடி போட்டுட்டோம், பெசிலஸ் சப்டிலிஸ் போட்டுட்டோம், பாஸ்போ பாக்டீரியாவும் போட்டுட்டோம், வேப்ப முன்னாக்கும் போட்டுட்டோம், வேமும் போட்டோம், அதுக்கு பிறகு ஒரு 5%-10% நோய் வருது, அதை எப்படி சார் கண்டுபிடிச்சி அது எப்படி நம்ம அதை கட்டுப்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு 15-20 நாள் கழிச்சு அதிகமாக மழை பெய்யுது, சரியான ஒரு இடத்துல நாற்றாங்கல் இல்லை, மழை தண்ணி ஒழுதுகிட்டே இருக்குது, அது ஈரம் இருந்துகிட்டே இருக்குது, அந்த நேரத்தில் இந்த நோய் கண்டிப்பாக வந்து சேரும், இது நாற்றாங்கல் பருவத்தில் வந்து சேரும். அப்போ 1-2 நாற்று அழுகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாவே நீங்கள் வந்து மெட்டாலாக்சல் ப்ளஸ் மேங்கோ சோப்புன்ற ஒரு மருந்து இருக்குது, அந்த மெட்டாலாக்சல் ப்ளஸ் மேங்கோ சோப் மருந்து 1 லிட்டருக்கு 2 கிராம் கலந்து பூவாளி மூலம் அப்படியே நீங்கள் வந்து தெளிச்சிங்கன்னா அந்த நோய் வராமல் நம்ம பாதுகாக்கலாம். முன்பு சொன்னது வந்து உயிரியல் காரணி வச்சு நல்லா போட்டோம்னாவே அதிக நோய் வராமல் இருக்க வாய்ப்பு உண்டு. அதாவது நாற்று தயார் பண்ணும் போதே விதை ஊனுவதற்கு முன்பு அந்த நாற்றாங்கால் கலவையில் நம்ம இதில் உயிரியல் காரணிகள் சேர்த்தோம்னாவே 95% சதவீதம் வராது, மீண்டும் வருது, அதிகமாக ஏற்பாடு இருந்து வருதுன்னா ஒரு பூசணக்குள்ளியை பயன்படுத்துங்க. அந்த பூசணக்குள்ளி பேர் தான் மெட்டாலாக்சல் பிளஸ் மேங்கசோப். அந்த பூசணக்குள்ளியை 2 கிராம் லிட்டருக்கு கலந்து அந்த பவுடர் கலக்கி விட்டு அந்த பூவாளி மூலம் நம்ம தெளித்தோம் என்றால் அந்த நாற்றழு நோயானது சிறப்பான முறையில் கட்டுப்படுத்த முடியும். எனவே விவசாயிகளே, நமது பப்பாளியில் நாற்றாங்கால் மேலாண்மையும் நாற்றழுகல் நோய் மேலாண்மையும் மிகுந்த பலனை தரும். நீங்கள் இந்த உயிரல் காரணி சேர்ப்பது நாற்றழுகல் நோய் மேலாண்மைக்கு மட்டுமல்ல, பயிரின் வளர்ச்சி மிகவும் அபரிதமாக இருக்கும். பயிரின் வளர்ச்சி மிகவும் அபரிதமாக இருக்கப்படும் போது அங்கே போய் நம்மளுக்கு நடவு வயலில் ஊனும் போது நம்மளுக்கு ஒரு சிறப்பான வளர்ச்சி கொடுக்கும். பொதுவாக நாற்றாங்கானது 45வது நாள் நம்ம நாற்று தயாராகிடும். 45வது நாளுக்கு நம்ம 9% நிழல் கூடாதெல்லாம் நம்ம தயார் பண்ணுவோம். 45வது நாள் நாற்று தயார் ஒரு அதிகபட்சம் உயரம் வந்து 10-5 சென்டிமீட்டர் உயரம் வரும். அந்த பென்சில் சைஸ் அளவுக்கு தண்டு இருக்கும் நம்மளுக்கு, ஒரு சுண்டு விரல் சைஸுக்கு பென்சில் திக்னஸ் சைஸ் தான் நல்ல சைஸ். அந்த 45வது நாள் நாற்றை எடுத்து நீங்கள் நடவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நேரடி வெயிலில் படுற அளவுக்கு ஒரு 2 நாள் வைங்க. ஏன்னா நம்ம எடுத்தவொடனே நிழல் வளர கூடாரத்துலேருந்து நேரடியாக போய் வயலில் வச்சோம்னாவே அந்த பேப்பரனுடைய இதை அறுத்து விட்டு தான் நம்ம வைப்போம். அப்படி வைக்கும்போது அந்த திடீர் ஒரு ஷாக் கொடுப்போம் அதுக்கு. அதாவது நேராக கொண்டு போய் வச்சோம்னா அந்த நேரடி வெயிலோ இல்லை அதிகமான அது வெப்பநிலையோ இது பண்ணும்போது சில நேரத்தில் தாங்காது. அதுக்கு என்ன சொல்லுவாங்க விவசாயிகள் சொல்ல அனுபவத்தில் சொன்னது, நாங்களும் அனுபவத்தில் பார்த்தது, அந்த நிழல் வளை கூடாரத்துலேருந்து ஒரு 2-3 நாள் வெளியில் வச்சுட்டு அதுக்கு பிறகு போய் நீங்கள் நடவு வயலில் நடவு வைக்கணும். அப்படி நடவு செய்யப்படும் போது அந்த உடனடியாக வெயிலில் கொண்டு போய் நம்ம நேர நடவயில வச்சோம்னா சில இழப்புகள் ஏற்படும், அதையும் நாம தவிர்க்கலாம். எனவே விவசாயிகளை இந்த நாற்றாங்கால் உற்பத்தியில் நாற்று தயாரிக்கும் போது உயிரியல் காரணிகள், மீண்டும் சொல்கிறேன், இப்போ வந்து ஒரு பை தயாரிக்கின்ற நாற்று பை தயாரிக்கிறீங்க, அந்த பையனுடைய அளவானது 4 அங்கலம் அகலம் 6 அங்கலம் உயரம் உள்ள பையில் நீங்கள் வந்து அந்த நாற்றாங்கால் தயாரிப்பதற்கான மூலப்பொருள்கள், அந்த மூலப்பொருள்களுடைய சதவிகிதம் நான் சொல்கிறேன், சதவிகிதம் அதாவது 1:1:1 ஒரு பங்கு தொழு உரம், ஒரு பங்கு மணல், ஒரு பங்கு செம்மண் நல்லா போட்டு கலந்துக்கணும். இதான் நம்ம நாற்று வளர்க்க போகிறோம். இது கூட ஒரு பையக்கு தேவையான உயிரில் காரணிகளும் மற்றும் உயிர் உரங்களும் சேர்க்கலாம். உயிரில் காரணிகள்ன்றது பெசில செப்டிலிஸ், இது நோயை கட்டுப்படுத்தக்கூடியது, ஒரு பையக்கு 10 கிராம். அடுத்தது ட்ரைகோடர்மா விரடி, ஒரு பையக்கு 10 கிராம். மூணாவதாக பாசோபாக்டீரியா, ஒரு பையக்கு 10 கிராம். அப்புறம் வேப்ப முன்னாக்கு, ஒரு பையக்கு 20 கிராம். அடுத்து வேறு உட்பூசணம், ஒரு பையக்கு 10 கிராம். இந்த அளவு நம்ம நன்றாக கலந்து போட்டோம் என்றால் அந்த நாற்றாங்காலின் வளர்ச்சி மிகவும் நன்றாக இருக்கும். வேறு நன்றாக வளர்ந்து அந்த நுண்ணுயிர் உரங்களும் எதிர் நுண்ணுயிர் காரணிகளும் அதிலே வளர்ந்து அங்கே நடவு வயலுக்கும் எடுத்து செல்லப்படும். அங்கே மீண்டும் வளர்த்தோம் என்றால் அதற்கு பிறகு நடவு வயலில் வர நோய்களையும் கட்டுப்படுத்துறதுக்கு வல்லமைப்படுத்தது. எனவே நாற்றாங்கால் பப்பாளியில் நாற்றாங்கால் பருவத்தில் மிகவும் கவனமுடன் செய்தோம் என்றால் நம்ம 20-30% அழுகல் நோய் தவிர்ப்பதோடு, மற்றும் இந்த பப்பாளி நாற்றானது 100-120 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ ஒரு 10 நாற்று விட்டாவே நம்மளுக்கு 1000 ரூபா நஷ்டமாயிடும் நம்மளுக்கு. அதனால இந்த மேலாண்மைகளை கையாண்டு நாற்றழுகல் நோயை தவிர்க்கும்படி விவசாயிகளோட அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த பப்பாளி சாகுபடி செய்து பலனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை பப்பாளியில் நாற்றழுகல் நோய் எவ்வாறு ஏற்படுகிறது, அதனுடைய மேலாண்மை முறைகளை பற்றி முனைவர் செந்தில்வேல் அவர்கள் கூறிய தகவல்களை கேட்டு அறிந்து கொண்டீர்கள் அல்லவா? இத்தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி 107.4. நன்றி, வணக்கம். நேயர்களே,